إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه، وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. طيب، ما قلتش واش الأسبوع اللي فات كنا هضرنا على غسل صلاة يوم الجمعة، ولكن واش هضرنا على السنة نتاع الجمعة، واش كملناها ولا لا؟ ديروا لي واحد إلى هضرنا على السنة الصلاة البعدية أو القبلية لصلاة الجمعة. alors on va parler aujourd'hui inshallah. On a fini le grand lavage. On a dit que le plus proche de la vérité, ce n'est pas obligatoire, mais il est recommandé. Que Cheikh Al-Albani rahimahullah, il dit qu'il est obligatoire le grand lavage le jour de vendredi. Mais on a vu l'adillat, etc. Mais le rajih pour moi, je ne sais pas pour vous, qu'est-ce que vous avez tiré comme conclusion de tout ça, comme quoi que ce n'est pas obligatoire, mais qu'il est recommandé. Mais qu'il peut être obligatoire pour quelqu'un qui a une mauvaise transpiration ou il vient du travail pour ne pas, c'est-à-dire s'il a une mauvaise odeur, alors à ce moment-là, il doit se laver et se parfumer. Alors, ici, on va parler donc des surrogatoires le jour du vendredi. On a parlé déjà aussi de Tahiyat al-Masjid, on ne parle pas de Tahiyat al-Masjid, on parle ce qu'on... et chaque prière, on sait bien que chaque prière, il a des prières surrogatoires, avant et après, comme le Dor et l'Asar et tout ça. Et est-ce qu'il Jumu'ah, il en a aussi? Et dans le Jumu'ah, il y a un droit là, un Qadiyya, أن بعد هضرنا على قضية الغسل يوم الجمعة وجبنا الأقوال وعلى حسب ما ظهر لي بالنسبة لكم ما نعرفش شنو اخترتوا في ديك الأقوال، أنه الراجح من الأقوال أنه غسل يوم الجمعة مش واجب لكن هو مستحب، لكن إذا كانت ما العلة اللي كانت موجودة كما قال عبد الله بن عباس وهو الرائحة الكريهة أو المسجد صغير والناس فيها الريحة أو كذلك إذا كان الإنسان في العرق وكذلك إلى مثلا الدخان إلى غير ذلك أنه خصو يغتسل باش ما يأذيش الناس يوم الجمعة، ديك الساعة يصبح واجب الغسل. فاليوم غادي نضرو على قضية السنن نتاع صلاة الجمعة القبلية أو البعدية، عارفين بأنه كل صلاة عندها الركعات اللي كنديروها اللي كنسميوها الرواتب. واش صلاة الجمعة عندها شي راتبة قبل أو بعد؟ غادي ناخذ الكلام دائما من قضية الكتاب الأجوبة النافعة للشيخ الألباني رحمه الله. Toujours en général dans cette discussion donc de vendredi on prend toujours, enfin je prends toujours ce qui est rapporté dans la lettre de Cheikh Al-Albani rahimahullah Al-Ajwiba Al-Nafi'ah An As'ilati Lajnat Masjid Al-Jami'ah. C'était des questions qu'on lui avait posées concernant la grande mosquée donc de Damas, de la Syrie, et lui il avait répondu pour éliminer les hérésies de la mosquée ou surtout le jour de vendredi. عن نافع عن عائشة مرفوعا بلفظ كان يصلي قبل الجمعة ركعتين في أهله فهو باطل موضوع وأفاته إسحاق هذا وهو الأصواري البصري قال ابن معين كذاب يضع الحديث. On commence par un hadith. Ce hadith dit عائشة رضي الله عنها parle du prophète صلى الله عليه وسلم que le prophète sallallahu alayhi wa sallam il prie le jour de vendredi deux rak'at chez lui, c'est-à-dire avant qabl al-jumu'ah, c'est-à-dire qu'il fait deux rak'at avant surrogatoire, avant de prier les deux rak'at de jumu'ah il les prie chez lui. Cheikh Al-Albani dit ce hadith il est batil, c'est un mensonge maudou', et ce qui est dans la chaîne de transmission c'est Ishaq et qu'il s'appelle l'Aswari al-Basri, Ibn Ma'in. Il dit c'est un menteur, il fabrique des hadiths. إذا الحديث اللي عندنا هنا الأول اللي بدينا به باش نكملوا نيشان، أنه الحديث اللي كيقول بأنه حديث عائشة رضي الله عنها أن الرسول صلى الله عليه وسلم كان كيصلي ركعتين في الأهل ديالو يعني في الدار ديالو ثم كيخرج عاد كيصلي الجمعة، قال الشيخ الألباني أن هذا الحديث باطل موضوع. عندنا الآن حضرنا على ركعتين نتاع صلاة الجمعة، لكن التنفل on avait parlé ici de deux rak'at surrogatoires concernant la prière de vendredi. Maintenant, on va parler de la prière surrogatoire, mais ça n'a rien à voir avec le vendredi. C'est-à-dire, ce n'est pas des surrogatoires concernant la prière de vendredi, comme on a les rak'at donc de Dhuhr et l'Asr et tout ça. Alors, on va parler donc des prières surrogatoires le jour de vendredi avant la prière et avant le khutbah. Ibn Abbas radiyallahu anhu قال كان النبي صلى الله عليه وسلم يركع قبل الجمعة أربعا لا يفصل في شيء منهن. وبيان ici عبد الله بن عباس radiyallahu anhu il disait que le prophète صلى الله عليه وسلم priait 4 ركعات avant le جمعة. 4 ركعات avant le jumu'ah. لا يفصل في شيء منهن. C'est-à-dire qu'il ne prie pas de ركعات في التحية السلام عليكم. Non. Il fait les 4 ركعات continue jusqu'à la fin. Il fait التحية في السلام عليكم. Ici, où ce qu'on voit, 4 ركعات, ce n'est pas des surrogatoires de vendredi. De la prière de vendredi. Quand on parle des surrogatoires de prière. Non, c'est des prières surrogatoires la journée. On sait bien que dans la journée, on peut prier des prières surrogatoires. Et on a dit que les prières surrogatoires, soit la nuit, soit la journée, c'est 11 rak'at. On va voir ici, donc, le vendredi, c'est quelque chose d'autre. Et dans le hadith d'Abdullah ibn Abbas, qui a dit que le Rasoul sallam a fait 4 rak'at, وما كيفصلش بيناتهم يعني كيصلي 4 ركعات بلا ما يخرج من الركعتين حتى في الاخر كيدير التحيه وكيخرج منها. لكن هاد 4 ركعات واش نفهموا منها بانها يعني الراتبه نتاع الجمعه؟ لا، ما عندها علاقه. هذه فقط النوافل اللي كنصليو، وعرفنا انه في النهار كنصليو النوافل. الا عندنا دائما وهضرنا في هذا الشيء ان النوافل اللي قالت عائشه رضي الله عنها كان في الليل او كان في النهار هما 11 ركعات. هنا عندنا 4 ركعات كيصليهم الرسول صلى الله عليه وسلم قبل الجمعة. إذن ما عندهاش علاقة مع الجمعة، صلاة الجمعة، ماشي الراتبة نتاع الجمعة. وغادي نشوفوا علاش السبب من بعد. دونك فانوت حديث عن نافع قال كان ابن عمر يطيل الصلاة قبل الجمعة ويصلي بعدها ركعتين في بيته. ويحدث أن رسول الله صلى الله عليه وسلم كان يفعل ذلك. صحيح سنن أبي داود. دونس حديث دو نافع سور عبد الله بن عمر الحديث ايتي رابورتي بار عبد الله بن عمر ك عفوا الحديث ايتي رابورتي دو نافع سور عبد الله بن عمر إل دي نافع كعبد الله بن عمر يطيل الصلاة قبل الجمعة. Qu'Abd Allah ibn Omar priait des prières surrogatoires le jour de vendredi et qu'il les allonge, c'est-à-dire qu'il prie beaucoup de rak'at. Et il prie deux rak'at après la prière de vendredi. Alors, avant la prière de vendredi, il prie beaucoup de rak'at. Mais après la prière de vendredi, il prie deux rak'at, mais où il prie les deux rak'at? Il les prie chez lui, à la maison, pas dans la mosquée. Et Abdullah ibn Omar, il dit, comme ça, j'ai vu le prophète, sallallahu alayhi wa sallam, faire. Alors, on voit bien que le hadith, le premier hadith du prophète, c'est 4 rak'at avant. Ici, donc, le hadith d'Abdullah ibn Omar, on n'en a pas. Il dit, il priait, et il allongeait sa prière avant la prière de vendredi. Mais on a 2 rak'at après la prière de vendredi. Dans un autre, Afwan, on a fait le hadith d'Abdullah ibn Omar, اللي كيهضر عليه نافع انه عبد الله بن عمر رضي الله عنه كان كيطول في الصلاه قبل صلاه نتاع الجمعه، اي كيصلي صلوات نوافل وكيصلي من بعد الصلاة الجمعة ركعتين، جوج الركعات، ولكن فين كيصليهم؟ كيصليهم في البيت ديالو، وكيقول بأنه الرسول صلى الله عليه وسلم هكذا اللي كان كيدير الرسول صلى الله عليه وسلم. دون زنوت حديث دو أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من اغتسل ثم أتى الجمعة فصلى ما قدر له ثم أنصت حتى يفرغ من خطبته ثم يصلي معه غفر له ما بينه وبين الجمعة الأخرى وفضل ثلاثة أيام. مسلم. الحديث السي دونك دو أبي هريرة Il dit le prophète sallallahu alayhi wa sallam, celui qui se lave le jour de vendredi, il vient à la mosquée pour prier le vendredi, فَصَلَّى مَا قُدِّرَ لَهُ. Il prie ce qu'Allah azawajal lui a prescrit, c'est-à-dire il prie autant qu'il veut, ce qu'il peut prier, il le prie. Il n'y a pas de limite. فَصَلَّى مَا قُدِّرَ لَهُ. Ici, on voit bien qu'à ce moment-là, on voit bien qu'on peut prier avant le vendredi, avant la prière de vendredi. Pourquoi? Parce qu'il dit Summa ansata. Il écoute la prière, il écoute le khutbah. Pas qu'après le khutbah, non. Bien en ligne. Fasalla ma quddira lahu. Il a prié ce qu'il peut. Summa ansata. Il a écouté le khutbah, jusqu'à l'imam file le khutbah. Il prie avec l'imam. Allah Azza wa Jal lui pardonne ses péchés entre le Jumu'ah et l'autre Jumu'ah. Qu'est-ce qu'on tire ici comme conclusion? Fasallah ma quddira lahu. Qu'il prie ce qu'Allah Azza wa Jal lui a prescrit. Et bien, il y a un hadith de Abi Huraira. أن الرسول صلى الله عليه وسلم يقول إذا الإنسان اغتسل وجاء يوم الجمعة وصلى اللي قدر له الله عز وجل مش حال يصلي في قاش قبل أنه يسمع الخطبة ينصت الخطبة ويدير يعني يصلي من بعد مع الإمام هنا يا في قاش غيصلي انتبهوا مزيان بعدين شوفوا هنا يا من بعد نبينوا هذا الشيء أن الصلاة كتكون قبل الأذان قبل دخول وقت الجمعة بعد نشوفوا من بعد On dit simplement un point très important ici que cette prière qu'on parle quand on dit qu'on l'a prie avant la prière de vendredi et avant le khutba avant le prône on peut comprendre que ce prière ou ces rak'at qu'on fait le jour de vendredi, ce n'est pas après l'azan. On les fait simplement avant l'azan, avant l'appel à la prière, avant l'heure de la prière de vendredi. Comme ça, on peut comprendre que les surrogatoires qui s'accrochent, les surrogatoires qu'on fait, ils sont accrochés à la prière elle-même, qu'on appelle les surrogatoires de la prière, qu'on appelle rawatib. Les deux rak'at de dhuhr avant, après, etc. Si deux rak'at de dhuhr, on les fait quand? Avant l'heure de dhuhr? Avant l'appel à la prière de dhuhr? Non. On le fait. Les prières surrogatoires qui sont accrochées à la prière, on les fait effectivement après l'appel à la prière. Mais dans le vendredi, non. On voit qu'on fait ces prières, ces rak'at, avant l'heure de vendredi, avant l'appel à la prière. C'est pour ça qu'on comprend à ce moment-là que ça n'a rien à voir avec la prière de vendredi. Alors ici, il dit, وهي من أزواج النبي صلى الله عليه وسلم ماتت في ولاية معاوية صلت أربعا قبل خروج الإمام وصلت الجمعة مع الإمام ركعتين Il dit c'est comme ça qu'il faisait le compagnon du prophète صلى الله عليه وسلم Même ils ont vu Safiya bint Huyay, une femme, une épouse, donc des épouses du prophète, sallallahu alayhi wa sallam, a prié 4 rak'at avant le khourouj de l'imam. Soulignez ça. Soulignez ça, car vous êtes maintenant dans un salon de l'fiqh. Nous ne sommes pas dans le salon de Dardasha et parler et partir. Non. On prend note, prenez un bic comme ça, quand vous discutez avec quelqu'un, vous savez comment répondre. Alors, on parle des surrogatoires, de ces prières surrogatoires. Le jour de vendredi n'ont rien à voir avec la prière de vendredi. Le dalil dans ce hadith. Donc de Safiya bint Huyay. Il dit, le hadith ici, que il a prié 4 rak'at avant le khourouj de l'imam. Regardez bien la précision. Avant le khourouj de l'imam, avant que l'imam apparaît donc dans la prière, c'est-à-dire qu'il rentre dans la salle de prière. Car l'imam, quand il rentre, il passe directement au prône. Il ne fait même pas tahiyat al-masjid. Il monte sur le prône, c'est tout. Parce qu'il sort à l'heure de l'appel de la prière. Quand on voit ce hadith, que Safiya bint Huyay, radiyallahu anha, il a prié 4 rak'at qabl khuruj l'imam, on comprend qabl khuruj l'imam, on comprend qabl l'adhan. Avant l'appel à la prière. C'est-à-dire que nous autres, on sait que le jour de vendredi, quand on fait l'appel à la prière, c'est-à-dire l'heure, c'est quand l'imam apparu, quand l'imam rentre dans la salle de la prière. On ne fait pas l'appel avant. Dès que l'imam rentre, après simplement, on fait appel à la prière. C'est comme on peut dire l'heure de l'appel à la prière, le jour de vendredi, ce n'est pas le muazzin qui le fait. C'est l'imam, celui qui va faire la prière, c'est lui qui désigne l'heure. Car le muazzin ne fait pas l'appel à la prière comme dans les autres prières. Dans les autres prières, le muazzin, quand l'heure elle est arrivée, il fait l'adhan. Et si le jour de vendredi, la différence entre ces autres prières, que le muazzin ne fait pas appel à la prière. Il fait simplement l'appel à la prière quand l'imam vient pour faire le khutbah. Alors on comprend aussi que ces prières surrogatoires, on les fait le jour de vendredi, avant l'heure de vendredi, avant l'appel à la prière, et on comprend à ce moment-là, c'est des prières surrogatoires n'ont rien à voir avec la prière de vendredi. هذا الحديث هذا اللي كرويه ابن سعد في الطبقات بإسناد صحيح على شرط مسلم. صفية بنت حيي زوجة الرسول صلى الله عليه وسلم أنها صلت 4 ركعات قبل ما يخرج الإمام. قبل ما يخرج الإمام كان فهمه من هنا أن ديك الركعات اللي كيصليو ما عندها علاقة مع صلاة الجمعة، ما نقولوش السنة ديال صلاة الجمعة، لأنها كتصلاتهم هنايا قبل ما يخرج الإمام، وكنفهموا من هنا أن الإمام كيخرج عاد كيدير المؤذن الأذان، نفهموا من هنا أن الصلوات آخرين أن الأذان المؤذن ديك ملي كتدخل الساعة كيأذن. لكن يوم الجمعة لا فيقاش كيأذن المؤذن يأذن فيقاش كيخرج الإمام وعرفنا أن الجمعة يمكن أذن لها قبل الزواج قبل الزوال يعني قبل الوقت ونأذنه من بعد الوقت ديالها عندها الوقت قبل وعندها الوقت الزوال وعندها الوقت بعد فهنا يمني كان أخذ هذا الحديث يقول بأنه صلت 4 ركعات قبل ما يخرج الإمام كان فهموا أن هنايا صلت 4 ركعات قبل ما يدخل الوقت نتاع الصلاة نتاع الجمعة عرفنا أن الرسول صلى الله عليه وسلم كان عنده أذان واحد يوم الجمعة ماشي بحال القرابة دابا كيركعوا كيأذنوا 3 4 5 إلا الأذان اللي هضرنا عليه أذان تاع عثمان بن عفان اللي كان كيديروا قبل الوقت وكان كيديروا خارج يعني المسجد في السوق ولا في شيء متاخر. اذا هنايا شفنا انه صلاه الجمعه ما عندها السنه القبليه يعني قبل، لكن يجوز الانسان يدير النوافل يتنفل ويصلي شحال ما بغى بالركعات. ايش يا سما مولا لا كونكلوزيون دو تو سا ك il y a pas de rawatib, il y a pas de ratib, il y a pas de prière surrogatoire pour la prière de vendredi avant. Mais on peut prier avant l'heure de la prière de vendredi, que à ce moment-là, on peut faire des prières surrogatoires et on les fait avant l'heure de la prière de vendredi. Maintenant, on va parler donc d'une prière surrogatoire après la prière de vendredi. Et là, on va parler de la sunna al-ba'diya, يعني sunna بعد صلاة الجمعة. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا صلى أحدكم الجمعة فليصلي بعدها أربعا. رواه مسلم. Alors ici on a autre chose que Abu Huraira radiyallahu anhu, il dit que le prophète sallallahu alayhi wa sallam a dit si quelqu'un prie le jour de vendredi, quand il a fini la prière de vendredi, qu'il prie 4 rak'at après. Falyusalli ba'daha arba'at. Ba'daha, à ce moment-là, on peut comprendre que la prière de vendredi, il a des prières surrogatoires après, mais il n'en a pas avant. Falyusalli ba'daha arba'an, qu'il prie 4 rak'at après la prière de vendredi. Et de l'aïa, شفنا أن صلاة الجمعة ما عندها السنة القبلية. كاين التنفل قبل الأذان. لكن هنايا السنة البعدية أنها موجودة، والحديث أبي هريرة رضي الله عنه يقول أن الرسول صلى الله عليه وسلم قال إذا صلى شي واحد فيكم صلى الجمعة يصلي من بعد صلاة الجمعة 4 ركعات. هنايا كنفهموا أن صلاة الجمعة عندها السنة البعدية ولكن ما عندهاش السنة القبلية. حديث آخر، أنوت حديث عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا صليتم بعد الجمعة فصلوا 4. زاد عمرو في روايته قال ابن إدريس قال سهيل فإن عجل به شيء فصلي ركعتين في المسجد وركعتين إذا رجعت. Dans ce hadith, un autre hadith parle donc de ces 4 rak'at qu'on fait après la prière de vendredi. Que le prophète sallallahu alayhi wa sallam, il dit si vous priez le vendredi, priez 4 rak'at après la prière de vendredi. Dans une autre riwaya, a rajouté si quelqu'un il est pressé de partir, qu'il prie 2 rak'at là, dans la mosquée, et qu'il prie 2 rak'at quand il va rentrer chez lui. Qu'il prie 2 rak'at quand il rentre chez lui à la maison. Ici, on voit bien que les 4 rak'at, on peut le comprendre qu'on les prie à la maison, car on sait bien toutes les prières surrogatoires, on les prie à la maison. On peut comprendre dans ce hadith comme quoi on les prie à la mosquée, non. Ça peut aussi dire que quelqu'un il est pressé, c'est-à-dire qu'il ne rentrait pas à la maison, ou qu'il n'a pas le temps, ou qu'il veut rentrer à la maison parce qu'il a quelque chose, mais on peut comprendre, non, il ne va pas à la maison. Alors à ce moment-là, il peut prier 2 rak'at dans la mosquée, et il prie les 2 rak'at quand il va rentrer à la maison. Voilà les surrogatoires concernant la prière de vendredi. Il n'y en a pas avant, mais on peut faire des prières surrogatoires. Il y en a après, ces 4 rak'at, on les prie à la maison, mais on peut les prier à la mosquée, si on doit aller au commerce, etc. et tout ça. Mais c'est quand on est pressé, on n'a pas le temps, on peut prier deux rak'at et après on peut prier les deux rak'at. Et ça, c'est des prières surrogatoires après la prière de vendredi. Et de l'anaya, فمن انه صلاه الجمعه ما عندها بالسنن القبليه لكن عندها السنه البعديه وهي 4 ركعات واما يصليها 4 او اذا كان ما عندوش الوقت الى غير ذلك يصلي 2 ركعات في المسجد ثم يصلي 2 ركعات من بعد. غادي نضيف واحد الحديث باش نفهمو مزيان. On va rajouter un hadith pour qu'on puisse être bien clair sur ce point-là. Dans un hadith d'Abdullah ibn Mughaffal al-Mazani, قال رسول الله صلى الله عليه وسلم بين كل آذانين صلاة قالها ثلاثا قال في الثالثة لمن شاء. Donc dans ce hadith ici, le prophète sallallahu alayhi wa sallam dit entre les deux adhan, entre les deux appels à la prière, il y a une prière. Les deux adhan c'est quoi? Les deux adhan ici, c'est l'appel à la prière à l'heure de la prière, quand l'heure est rentrée, et l'appel quand on va commencer la prière qu'on appelle iqama. Alors les deux choses, on les appelait adhan, c'est-à-dire l'iqama et l'adhan. Il dit le prophète sallallahu alayhi wa sallam, entre ces deux adhan, ces deux appels à la prière, l'appel adhan donc de l'heure de la prière est rentrée, et l'appel de la prière qu'on appelle iqama, qu'on va commencer la prière. Donc entre ces deux appels, il y a toujours des surrogatoires, comme on fait avec Dor et l'Asab. Est-ce que le vendredi est la même chose? Non. Ce hadith-là n'a rien à voir avec le vendredi. Pourtant, il est général. Parce qu'on sait bien que quand on fait l'adhan, le jour de vendredi, qu'est-ce qui se passe? C'est le khutba. On ne va pas prier. Excepté le tahiyat al-masjid, si on rentre et on trouve l'imam sur le prône. Alors on dit que ce hadith, qu'entre les deux adhan il y a une prière, c'est valable pour les autres prières, mais ce n'est pas valable pour la prière de vendredi. Car le vendredi, directement après la prière, on doit écouter le prône. Ce n'est pas comme ils font certains pays, donc la Turquie ou quelque chose, directement à l'appel, la prière, ils commencent à prier, c'est-à-dire avant le khutba. Et ça, c'est une bid'a, c'est une hérésie. Alors, ici, on va... Afwan, anna y'a anna wahad al-hadith, n'ta Abdullah ibn Mughaffal al-Mazani, قال, ou l'hadith rawah muslim, يقول الرسول صلى الله عليه وسلم بين كل أذانين صلاة قالها 3 مرات وفي الثالثة قال لمن شاء اللي بغى. هنا يا جوج الأذان كيقول الرسول بين جوج الأذان شنو ما هاد جوج الأذان؟ جوج الأذان هنا يا وهي أذان اللي هي دخول وقت الصلاة والأذان الثاني هو الإقامة يعني نبدأ الصلاة. الحديث هنا يا عام قال بين جوج الاذان يعني بين الاذان وبين الاقامه كاين صلاه نوافل. لكن واش هذا كذلك في الجمعه؟ لا، هذا ماشي الجمعه، لان يوم الجمعه بعد الاذان مباشره كنسمعوا الخطبه، وعرفنا ان الخطبة خصنا نسمعها ما نديرو حتى شي حاجة إلا تحية المسجد. إلا جا الإنسان وجبر الإمام كيخطب خصو يدير تحية المسجد عاد يجلس، ولكن حنا جالسين في المسجد ودار الإمام المؤذن الأذان يوم الجمعة، واش نوضو نصليو جوج ركعات ولا لا؟ لأن غادي نسمعو الخطبة. إذن هذا الحديث اللي كيقول فيه الرسول صلى الله عليه وسلم بين جوج الاذان كاين النافله، هذه الصلوات يعني الظهر الصباح الى غير ذلك، لكن بالنسبه للجمعه لا. هنايا عندنا غادي ندخلوا في العدد اللي كتكون به صلاه الجمعه ماشي الجماعه، احنا كنهضروا الان باقي في صلاه هنايا كنهضروا على القضيه نتاع العدد اللي كيكون به صلاه الجمعه. On va parler ici dans combien de personnes doivent avoir pour que la prière de vendredi soit acceptée ou que soit on peut la prier. C'est-à-dire combien de personnes il faut avoir donc la prière de vendredi pour qu'on puisse faire la prière de vendredi. Dans le hadith ici, عن الوليد بن أبي مالك قال دخل رجل المسجد فصلى فقال رسول الله صلى الله عليه وسلم ألا رجل يتصدق على هذا فيصلي معه؟ قال فقام رجل فصلى معه فقال رسول الله صلى الله عليه وسلم هذان جماعة. الحديث السي pour comprendre qu'est-ce que ça veut dire الجماعة le groupe. Et on connaît la prière de groupe, Salat al-Jama'a, et Salat al-Jumu'a. C'est la même chose, Jama'a, Jumu'a, groupe et groupe. D'abord, on doit comprendre qu'est-ce que ça veut dire la prière de groupe. Le groupe, il doit avoir combien de personnes? Combien de personnes doit avoir pour qu'on puisse considérer c'est un groupe? Jama'a. Dans ce hadith, de l'Walid ibn Abi Malik, قال, un homme il est rentré pour prier et le prophète sallallahu alayhi wa sallam il dit qui fait le monde sur ce frère là, c'est-à-dire le monde, et lui il est venu en retard, il n'a pas prié la prière de groupe, c'est-à-dire il n'aura pas les hasanat d'un groupe, il est tout seul. Et le prophète il dit à quelqu'un qui a déjà prié, qu'il était avec lui, qu'il va faire le monde pour celui-là, c'est-à-dire qu'il va prier avec lui, comme ça il aura des hasanat de l'jama'a, le groupe. Et un homme s'est levé, il a prié avec cet homme qui est venu en retard. Et là, le prophète sallallahu alayhi wa sallam, il dit, Hadani jama'a. Ici, le prophète sallallahu alayhi wa sallam, il est en train de nous expliquer quelque chose. Il nous dit, ces deux personnes, ils ont la, c'est-à-dire le nom de jama'a. On les appelle aussi jama'a. On a combien de personnes? Le jama'a. Alors on peut comprendre qu'une personne, on n'appelle pas le jama'a, mais deux personnes plus, on appelle le jama'a. On prend ce hadith comme quoi deux personnes, c'est une jama'a. Et là, il y a pas de hadith. Dans le Walid ibn Abi Malik, il dit, « Entre le jama'a, ou jama'a, il y a un salat, et il y a un salat. » Le Rasul sallallahu alayhi wa sallam, « Je suis dit qu'il y a un salat, mais il y a un salat. » يعني كيصلي بوحده وعرفنا ان الانسان كيصلي بوحده الاجر ماشي بحال اللي كيكونوا زوج ثلاثه مش بحال ما زادوا الناس الا والثواب كيكون اكثر. فهنا الرسول صلى الله عليه وسلم قال له شكون غيتصدق على هذا يعني نوض يصلي معاه باش يكون عنده الاجر اكثر. فنض واحد الرجل وصلى مع ذاك الرجل اللي جا معطل فقال الرسول صلى الله عليه وسلم هاد جوج سماهم جماعه هذان جماعه هادو جماعه. علاش قال هذا الرسول صلى الله عليه وسلم؟ باش يفهمنا ان الجماعه حتى واخا يكونوا غير جوج مسميه جماعه. اذا هنا فهمنا ان جوج الناس سماهم الرسول صلى الله عليه وسلم جماعه. كذلك في الاجوبه الحديث كاين حديث اخر اللي كيقول فيه عن عبيد الله بن زحر عن علي بن يزيد عن القاسم عن أبي أمامة عن النبي صلى الله عليه وسلم نحوه وقال هذه جماعة يعني نفس الحديث. وعن جابر قال حديث جابر مضت السنة أن كل 40 فما فوق جمعة وأضحى وفطر وضحى وأضحى وفطر رواه الدارقطني. دونز نوت حديث دو جابر دونز حديث دو جابر إل دي كلا السنة que 40 personnes si le Jumu'ah. Quand on a 40 personnes, on peut prier le Jumu'ah. C'est-à-dire, si on n'a pas 40 personnes, on ne peut pas prier la prière de Jumu'ah. On prie d'or. 40 personnes, c'est pour le Jumu'ah, pour la fête de sacrifice, et pour la fête, pour la prière de rompre le jeûne, le ramadan. Mais ce hadith, il dit Cheikh Al-Albani, rahimahullah, da'if jidden. C'est pour ça qu'on trouve que Shafi'iya, ils ont dit pour qu'on puisse prier la prière de vendredi, il doit avoir 40 personnes. Al-Malikiya, ils ont dit 12. Ibn Taymiyyah, il a dit 3 personnes. Mais le hadith, il est da'if. Et on a le dalil que le prophète sallallahu alayhi wa sallam a dit 2, ça s'appelle Jama'a. إذن هنا عندنا حديث آخر تاع جابر رضي الله عنه قال مضت السنة أن كل 40 فما فوق جمعة وأضحى وفطر. قال يعني إذا كانوا 40 الناس، هذا الشيء اللي كان سمعوه في بعض المذاهب وبعض الأقوال إلى غير ذلك، إذا كان 40 الناس نصلوا الجمعة، لكن إذا كان قل من 40 لا. قال لك هذه هي السنة، وكنصليو الجمعة أو عيد الأضحى أو صلاة عيد الفطر. لكن الشيخ الألباني رحمه الله يقول الحديث ضعيف جدا، الحديث ضعيف جدا. فلذلك نشوفوا أن الشافعي قالوا باش تكون صلاة الجمعة لابد يكون فيها 40 الناس، أما المالكية قالوا 12، وابن تيمية قال 3. دونك الأجوبة النافعة، on va lire un peu la parole de Cheikh Al-Albani rahimahullah dans son livre Al-Ajwiba Al-Nafi'a, la quantité des gens qu'il doit avoir pour qu'on puisse prier la prière de vendredi. Il dit Salat al-Jama'a qad sahhat bi wahidin ma'a al-imam wa salat al-Jumu'a hiya salat min salawat fa man ishtarata fiha ziyada ala ma tan'aqid bihi al-Jama'a فعليه الدليل ولا دليل والعجب من كثرة الأقوال في تقدير العدد حتى بلغت إلى 15 قولا ليس على شيء منها دليل يستدل به قط. الشيخ الألباني رحمه الله لدينا الدليل كم كوا سأنهم أبريا فيك الإمام لأبريا دو الظهور والعصر ونطل جماعة. Il dit, puisqu'on sait une personne avec l'imam, il prie, c'est-à-dire ils ont prié la prière de groupe Jama. Quelqu'un va à la mosquée pour prier Dhuhr, il trouve l'imam, ils sont à deux, lui et l'imam. Est-ce que c'est la prière de Jama'a? Oui. Est-ce que cette personne a prié la prière de Jama'a? Oui. Et Cheikh Al-Albani dit, la prière de vendredi est l'équivalent des autres prières, la même chose. Il dit, c'est lui qui doit faire une condition. Comme quoi la prière de vendredi, non, que ne peut pas se faire s'il n'y a pas une certaine quantité pour le Jumu'ah, plus de 3 ou plus de 4 ou 40 ou 12. Il dit, il n'y a pas de dalil. Il dit, on ne peut pas dire qu'il faut avoir autant. Nous, on a la prière de groupe, c'est 2 personnes. Dans les autres prières, il dit c'est valable pour la prière de vendredi. Il dit celui qui va désigner une quantité de personnes pour qu'on puisse appeler le groupe le jour de vendredi qui ramène un dalil. Mais il dit il n'y aura jamais de dalil, il n'y a pas de preuve, il n'y a pas d'argument comme quoi que la prière de vendredi, il doit avoir plus que 2 personnes. Anaya Cheikh Al-Albani rahimahullah, je n'ai pas dit qu'il y a un arfna, un insan idha sallam al-imam. مثلا الظهر بجوج بهم واش نسميوها صلاة الجماعة؟ نعم صلاة الجماعة. الإنسان مشى للمسجد مثلا وكيوقع، وشفنا أنا واحد المرة كنت مسافر وصلنا لواحد المسجد الفجر، مني دخلنا جبرنا واحد مع الإمام بجوج بهم كيصليو. فهنايا كيقول بأنه إذا الإنسان مشى للمسجد في الظهر مثلا ولا في الفجر ولا في العشاء وصلى هو الإمام بوحدهم بجوج، واش غادي نسميوها صلاة الجماعة؟ نعم. فكيقول الشيخ الألباني وكذلك صلاة الجمعة، صلاة الجمعة كذلك بحال الصلوات اخرين ما فيهاش العدد، العدد ان الجماعه كتساوي جوج د الناس. قال اما اللي كيديروا الاشتراط خصو كذا قدا، حتى قال بانه خو وصلوا حتى ال 15 قول في هذا في هذه القضيه. وقال لكن هذه الاقوال كل شيء ما عليها حتى شي دليل، وما تمشيش شي دليل من الكتاب والسنه اللي بين ان صلاه الجمعه خص يكون عندها واحد العدد نتاع الناس باش يصليوا الجمعه. قال ما كاينش. الكونتينوي الشيخ الالباني سكي لوغ ماتنو باخ الكونتينوي الشيخ الالباني رحمه ولدي، والحق ان هذه الجمعة فريضة من فرائض الله سبحانه، وشعار من شعائر الاسلام، والصلاة من صلوات، فمن زعم انه يعتبر فيها ما لا يعتبر في غيرها من الصلوات لم يسمع منه ذلك الا بدليل. فاذا لم يكن في المكان الا رجلان قام احدهما يخطب واستمع له الآخر ثم قام فصليا فقد صليا صلاة الجمعة. دونك الكونتيني الشيخ الألباني رحمه الله يلدي إلى فيغيتي كو لا بريير دو فوندرودي إلي توبليغاتوار كوم لي زوتر بريير إي لا ميم شوز كوم لي زوتر بريير. إي سيلوي كيل دي أو كيل أفونس كوم كوا que la prière de vendredi doit avoir une certaine quantité là-dedans et qui n'est pas comme les autres prières dans la quantité des gens, il dit faut pas les écouter. Sauf s'il ramène un dalil. Il dit alors, c'est dans un lieu, souligner ça, on va en parler inshallah, le makan. فَإِذَا لَمْ يَكُنْ فِي الْمَكَانِ dans le lieu, sauf deux personnes, ils sont à deux dans un lieu. Un a fait, ils ont fait l'adhan, un a fait le khutbah et l'autre il a écouté. Après ils ont prié tous les deux, ils ont prié la prière de vendredi. Deux personnes, un fait le khutbah, un il écoute, après il prie, ils ont prié la prière de vendredi. إذن هنا يا الشيخ الألباني رحمه الله كيقول أن صلاة الجمعة هي فريضة وهي من شعائر الله عز وجل بحال الصلوات الآخرين. فاللي كيقول بانه صلاة الجمعة ماشي بحال الصلوات الاخرين وكيشترط فيه العدد الى غير ذلك، كيقول ما خصناش نسمعوا له، لا هو خصو يجيب الدليل، ماشي هكذا وصافي، ما عندك هو الدليل مش حال الناس الى غير ذلك، يبقى الامر وهو صلاة الجماعة بحال صلاة الجمعة في العدد الناس. فلذلك يقول لو انه كاينين جوج الناس في واحد الموطا وناض واحد ودار الخطبة وواحد كيسمع الخطبة ثم نادوا صلاه وجوج بهم، كيقولوا كيكونوا صلاه صلاة الجمعة. المكان هنا كيهضر على المكان كما قال فإذا لم يكن في المكان إلا رجلان في المكان. هنا القول إلا في مكان كيقول والحاصل أن جميع الأمكنة صالحة لتأدية هذه الفريضة. انتبهوا مزيان. والحاصل أن جميع الأمكنة صالحة لتأدية هذه الفريضة إذا سكن فيها رجلان مسلمان كسائر الجماعات، بل لو قال قائل إن الأدلة دالة على صحة صلاة المنفرد شاملة لصلاة الجمعة لم يكن بعيدا عن الصواب. كنت من الشيخ الألباني يلدي la conclusion il dit que tout lieu elle est valable pour faire la prière de Farida donc la prière obligatoire. Il dit s'il y a deux personnes dans un lieu, des musulmans, et qu'ils ont prié tous les deux, il dit c'est la prière de l'Jama'at. Il dit même on peut aller encore plus que la prière d'une personne tout seul, qui avait personne qui priait avec lui, et qu'il a prié le Jumu'ah tout seul, c'est-à-dire tout seul, qu'il a voulu prier le Jumu'ah tout seul, il dit, on peut dire qu'il n'est pas loin de la vérité. Lam yakun ba'idan anis sawab. Il n'est pas loin de la vérité, même si quelqu'un dit, s'il a prié tout seul, il a prié le vendredi. هنايا الشيخ الألباني رحمه الله يقول أن كل مكان إذا كان فيه جوج الناس وأدوا فيها الفريضة أي كان جوج الناس في الحومة أو في مكان تتسمى الجماعة. وقال بل أنه إذا قال شي واحد بأن الأدلة تدل أن الإنسان يوم الجمعة ولو صلى نوع أنه يصلي ركعتين فقط يوم الجمعة في شي مكان بنية الجمعة كيقول انه ما يكونش بعيد من الصواب، ربما يكون عنده صواب، يعني الاثنين هما جماعه، وكيقول يمكن يكون حتى هذاك اللي صلى بوحده الجمعه تكون عنده الجمعه. On revient un peu en avant dans cette phrase là. Il dit والحاصل ان جميع الامكنه صالحه لتاديه هذه الفريضه. جميع الامكنه. Il dit الشيخ الالباني ومن هذه الأمكنة القرى والبوادي وتلاع والمصايف ومواطن النزهة. انتبهوا مزيان. Très important ça. Il dit quand je dis le lieu, il peut être à la campagne parce que les gens, les mazahib là, il dit si la campagne, il n'y a que deux personnes, il ne peut pas faire le jama'a s'il y en a trois, c'est-à-dire que dans le village, il doit avoir plus que 40, 14 personnes, et la réalité. Ici, Cheikh Al-Albani dit non, que tout lieu peut être valable pour faire la prière de groupe ou la prière de vendredi. Il dit par si lieu, là, comme, par exemple, à la campagne, dans le comment on appelle ça, dans les parcs, la forêt, tout ça, ou le masaïf, les lieux, donc le masaïf, les gens quand en été, ils sortent pour faire les promenades et tout ça. Ou le mawatin al-nuzha, pour passer les promenades dans les parcs et tout ça. Il dit ça c'est valable pour faire là aussi la prière, donc de groupe ou de vendredi. وقد روى ابن أبي شيبة عن أبي هريرة أنهم كتبوا إلى عمر يسألونه عن الجمعة فكتب جمعوا حيثما كنتم وسنده صحيح. هنا يقول الشيخ الألباني رحمه الله أن المكان في أي مكان تكون في البادية وتكون في القرى وتكون في المدينة وتكون في الخلاء وتكون في الأماكن تاع السياطة أو الأماكن تاع التنزه كيقول انه يصلي تم الجمعه والجمعه. وكيقول ici dans le hadith qui a été rapporté par Abu Shayba عن ابي هريره. ابي هريره ils ont écrit à Omar ibn Khattab. On lui pose la question concernant la prière de vendredi, le jumu'a. Comment on va faire? Et Omar ibn Khattab il l'aura écrit جمعوا حيثما كنتم. Faites le Jumu'a là où vous êtes, n'importe où. Il dit Cheikh Al-Albani, وسنده صحيح. هنا يا أبي هريرة رضي الله عنه كيقول كتبنا لعمر بن الخطاب رضي الله عنه. قلنا كيفاش القضية الجمعة؟ قال رسل لهم عمر بن الخطاب قال لهم جمعوا حيثما كنتم، أي ديروا الجماعة أو الجمعة فين ما كنتم. والسند صحيح. وعن مالك قال كان أصحاب محمد صلى الله عليه وسلم في هذه المياه بين مكة والمدينة يجمعون. ici un autre hadith عن مالك il dit il y avait les compagnons du prophète صلى الله عليه وسلم dans ces rivières entre مكة et المدينة يجمعون، يفون لو جروب، يفون الجماعة. Par contre، la question d'une personne، عفوا، هنايا كيقول في الحديث نتاع مالك، لأن كنشوف الساعة، كتقرب إن شاء الله بإذن الله. كيقول هنا يا عن مالك رضي الله عنه أنه قال كان أصحاب محمد الصحابة رضوان الله عليهم كيكونوا في هذه الوديان المياه بين مكة والمدينة، كانوا كيجمعوا يعني كيديروا صلاة الجمعة وصلاة الجماعة. طيب في باقي التعليق على شيء كلام آخر، لكن نرجع عندهم بعد إن شاء الله القضية أن واحد واش يمكن يصلي الجمعة بوحده، لأن الشيخ الألباني كيدير التعليق لهذوك اللي كيقولوا لم الإنسان إذا صلى بوحده لم يكن بعيدا عن الصواب، كيدير في التعليق concernant la parole de ceux qui ont dit même peut-être que ceux qui ont prié qu'ils prient tout seul ils peuvent avoir la prière de vendredi il dit قلت فيه هذا نظر ظاهر يتبين لمن تنبه لقوله صلى الله عليه وسلم في جماعة في حديث طارق بن شهاب الذي تقدم في المسألة الأولى، وقد تنبه له المؤلف رحمه الله تعالى في كتابه الآخر الروضة، فقال بعد أن ذكر نحو كلام المذكور في الأعلى قال متعقبا عليه ولولا حديث طارق بن شهاب المذكور قريبا من تقييد الوجوب على كل مسلم بيكون في جماعة ومن عدم إقامتها صلى الله عليه وسلم في زمنه في غير جماعة لكان فعلها فرادى مجزئا كغيره من الصلوات، فهذا نص منها أنها لا تجزئ فرادى لحديث طارق وما ذكر معه وهو الصواب الذي نقطع به، ولعل سبب عدم تنبيه المؤلف إلى غير ذلك. C'est fait tout à fait un commentaire que la question que la personne peut prier tout seul avec l'attention de la jama'a, il dit non. Là, surtout avec les hadiths qu'on a ramené, les deux personnes, ça fait la jama'a. إذن هنا كيدير فقط التعقيب أن القول اللي كيقول الإنسان إذا صلى بوحده أنه يوم الجمعة ربما يكون احتادك يعني جيد يعني سالك، قال بأنه هذا لا، لأن في أدلة أن الجماعة كتكون من جوج الفوق وما كتكون شيء واحد، وصلاة الجمعة سمت الجمعة لأنك تصلى فيها الجماعة وما شيء فرضة، إذن الواحد يصلي الظهور ما يصليش الجماعة أو الجمعة، لكن إذا صلى مع جوج نعم يصلي الجمعة. طيب il y a encore un autre point mais je crois que je vais arrêter ici pour laisser un peu peut-être le temps pour la prière et tout ça et on parlera de reste inshallah parce que si je dois rentrer je risque de le couper avant. طيب نكتفي بهذا القدر إن شاء الله. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. Alors comme d'habitude je ne sais pas ce qu'il faut faire maintenant prendre encore peut-être un quart d'heure ou une demi-heure pour les questions aux 20 minutes je ne sais pas, je laisse à vous de voir et on finira le reste dans les autres doros إن شاء الله. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. تفضل.